الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை செய்த வண்ணமாக ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாதத்திற்கு இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், ஷஹ்ருல் குர்ஆன் என்பதை நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். இந்த மாதத்தை சிறப்பித்தது, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியது, இந்த மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நோக்கம் காரணம் மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே நாம் இந்த மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதணும், ஓதிய குர்ஆனை தர்ஜுமாவை படித்து பார்த்து, தஃப்ஸீர்களை படித்து பார்த்து, ரெண்டாவது என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும், மூணாவது குர்ஆனுடைய சூராக்களை முடிந்த அளவுக்கு மனப்பாடம் செய்யணும், நாலாவது அதை வந்து அமல் செய்யணும், அஞ்சாவது பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். இப்படி குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் இம்மையில் கிடைக்கக்கூடிய ஃபாயிதாக்கள் பலன்கள் ஆறு விஷயத்தை போன வாரம் பார்த்தோம். இம்மையில் என்னென்ன ஃபாயிதா கிடைக்கிறதா பார்த்தோம். ஒன்று, குர்ஆனை ஓதுறனால நமக்கு அல்லாஹ் பதவியை தருவான், கண்ணியத்தை தருவான், ஒரு செய்தி. எல்லாம் போன வாரம் பார்த்த பழைய பாடம், சரியா? முதல் செய்தி. ரெண்டாவது, அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவான், குர்ஆனை ஓதுறனால அல்லாஹ் என்ன கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். ரெண்டாவது, மூணாவது, குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் மன அமைதி நிம்மதி அல்லாஹ் தருவான். இது மூணாவது ஃபாயிதா துனியாவுல. நாலாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்முடைய வீட்டுக்கு மலக்குகள் வருவார்கள். எந்த மலக்குகள்? மலாயிக்கத்து ரஹமா, ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் நம்முடைய வீடுகளுக்கு வருவாங்க. நாலாவது ஃபாயிதா. அஞ்சாவது ஃபாயிதா, ஒருவேளை நம்முடைய வீடுகளுக்கு ஷைத்தான் வந்திருந்தால், நாம் குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் ஷைத்தான் என்ன செய்வான், விரண்டோடி வெளியே ஓடி போயிடுவான். அஞ்சாவது ஃபாயிதா. ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான், பாதுகாப்பான். ஒரு பேச்சுக்கு நோய்கள் வந்துவிட்டால் அந்த நோயை நீக்கி அல்லாஹ் என்ன செய்வான், ஷிஃபாவை தருவான். இந்த ஆறும் குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் இம்மையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஃபாயிதாக்கள் என்பதை நம்ம ஏற்கனவே போன ஜும்ஆவுல ஹுத்பாவுல பார்த்துருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதான் இந்த ஹுத்பாவுடைய தலைப்பு. மறுமையுடைய முதல் பலன் என்ன என்று சொன்னால், நம்ம குர்ஆனை ஓதுறனால ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை தருவான், பத்து நன்மைகள். நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று சொல்லிவிட்டால், அலிஃபுக்கு பத்து நன்மை, லாமுக்கு பத்து நன்மை, மீமுக்கு என்ன பத்து நன்மை. இதை வந்து எதை நீங்க படித்தாலும் இவ்வளவு நன்மைகளை பெற முடியாது, ஒண்ணுமில்லை. அல்ஹம்து, நீங்கள் அல்ஹம்து என்று சொல்லிவிட்டால் நாற்பது நன்மைகள். அலிஃபு லாமு ஹா மீம் தால் ஐம்பது, ஐம்பது ஆ இல் ஹா இம் து அல்ஹம்து ஐம்பது நன்மை. அவை என் அருமை சகோதர்களே, அல்ஹம்து என்று சொன்னாலே ஐம்பது நன்மைகள் என்று சொன்னால், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் இப்படி ஓதினால் எவ்வளவு லட்சோப லட்ச நன்மைகளை நாம் சம்பாதிப்பதற்கு எது காரணமாக அமைகிறது? குர்ஆன் திலாவத்து காரணமாக அமைகிறது. என்ற காரணத்தால் மறுமையில் நமக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா என்னதான் வேணும்? நன்மைகள் தான் வேணும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَى وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَى. அது மாதிரி فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ. யாருடைய நன்மை தட்டு மறுமையில் கனத்து விடுகிறதோ அவர்கள் எங்கே செல்வார்கள்? சொர்க்கம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மறுமையின் முதல் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு பத்து நன்மைகள். இது முதல் ஃபாயிதா. ரெண்டாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் விரும்புவோம் நம்மளை வந்து அல்லாஹ் நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய பாச, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய முகப்பத் நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோமா இல்லையா? நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனோடு நீங்கள் நெருக்கங்களை தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி அதிகப்படுத்திக் கொண்டால் அல்லாஹுடைய அளவற்று அன்பு, அல்லாஹுடைய பாசம் உங்கள் மீது பொழியப்படும் என்று நான் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதாக இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 4960வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க. அந்த சஹாபியுடைய பேரு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உபை என்கிற சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, உபை அவர்களே உட்காருங்க, உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓதுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். சூரத்துல் பையனா என்று சொன்னால் லம் யகுலில் லதீன கஃபரு என்று இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் சூரத்துல் பையனா. இத ஓதுமாறு, உங்களுக்கு முன்னால இதை ஓதுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட பார்த்து கேள்வி கேட்பாரு, அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என் பேரைய அல்லாஹ் சொன்ன, என் பேர உபை பின் காபுன், என் பேர அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு அவர் கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம் அல்லாஹு சம்மாக, ஆம் உங்கள் பெயரை தான் அல்லாஹ் சொன்னான், உங்களை உட்கார வைத்து உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓதுமாறு எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. அவருக்கு ஆச்சரியம், சந்தோஷம், அல்லா நம்ம பேர சொன்னாலா சந்தோஷம் தாங்க முடியல. திருப்பி அவர் கேட்பாரு, அல்லாஹு சம்மானிய ரசூல், அல்லாஹு ரபுல் ஆலமீன், அடுத்த கேள்வி, அல்லாஹு ரபுல் ஆலமீன் சம்மானிய ரசூல் அல்லா, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹோ ரபுல் ஆலமீன், ரபுல் ஆலமீன் என் பெயரை சொன்னானா என்று ஆச்சரியமா மறுபடியும் கேட்டாரு. அதுக்கு ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹு சம்மாக, ஆம் உங்கள் பெயரை சொல்லி உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓதுமாறு எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்று சொன்ன மாத்திரத்தில் உபை என்ற அந்த சஹாபி அந்த சந்தோஷத்தில் அந்த ஆனந்தத்தால் அழ ஆரம்பித்து விட்டார் என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதர்களே, இந்த உபை பின் காபி என்கிற சஹாபிக்கு முன்னால நபிகள் நாயகத்தை பார்த்து சூராவை சூரத்துல் பையனாவை அல்லாஹ் ஓத சொன்னானா இல்லையா, இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சஹாபி குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர், குர்ஆனை பல மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர், குர்ஆனோடு நெருக்கங்கள் தொடர்புகளை அதிகரித்துக் கொண்ட காரணத்தால் இந்த சஹாபியை அல்லாஹ் நேசித்தான். இந்த சஹாபியை அல்லாஹ் நேசித்து அந்த அன்பின் அல்லாஹ்வுடைய பாசத்தின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், இந்த சஹாபிக்கு முன்னால் சூரத்துல் பையனாக ஓதுங்க என்று சொன்னார் என்று சொன்னால், என் அருமை சகோதர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹுடைய முஹப்பத் நம்மீது பொழியப்பட வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன ஓதனே, குர்ஆனோடு நெருக்கங்கள் அதிகரிச்சுக்கிறானோ அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபாயிதா. மூணாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சந்தோஷப்படுவது மாத்திரம் அல்ல, குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் நாளை மறுமையிலே சுருக்கத்திலே அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துவான். அல்லாஹ்வும் சந்தோஷப்படுறான், அல்லாஹ்வும் சந்தோஷப்படுறான், நம்மளே அல்லாஹ் என்ன செய்வான், சந்தோஷப்படுத்துவான். குர்ஆன் ஓனிலப்பா இந்தாப்பா இவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்துவான். எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துவாங்கிறத பத்தி ஒரு ஹதீஸை இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1469 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுடைய அந்த திண்ணை தோழர்கள், மதீனாவுடைய பள்ளிவாசல திண்ணை இருக்குமா இல்லையா, அந்த திண்ணையில உட்கார்ந்து சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பக்கமாக அந்த வீதியாக ரசூல் சாஸ்திரம் பள்ளிக்கு வர்றாங்க. வந்து போட்டு பேசக்கூடிய சகாபாக்களை பார்த்து கேட்பாங்க, என் அருமை சகாபாக்களை, நீங்க எல்லாம் இப்ப பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுடைய திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லுகிற போது உங்களுடைய வீடுகளில் 2 ஒட்டகங்களோ அல்லது 3 ஒட்டகங்களோ, அதுவும் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று சொன்னால் பெண் ஒட்டகம், உங்களுடைய வீடுகளில் 2-3 பெண் ஒட்டகங்கள், கொழுத்த ஒட்டகங்கள், கர்ப்பமாக சினையாக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் நீங்க சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டுல எத்தனை ஒட்டகம் இருக்குது, 3 ஒட்டகம் இருக்குது, அதுவும் 3 ஒட்டகம் பெண் ஒட்டகம். நம்ம தான் மனுஷ பிள்ளைகள தான் பெண் பிள்ளைகளுக்கு மதிப்பு இல்லாம கருவலையே சாவடிச்சு போடுறான், புரியுதா? ஆனா ஆடு மாடு ஒட்டகமா இருந்தா எந்த குட்டிக்கு மதிப்பு இருக்குது, பெண் குட்டிக்கு தான் மதிப்பு இருக்குது. பெண் ஒட்டகம், கொழுத்து ஒட்டகம், அந்த பெண் ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம், அது சிலையாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை அவங்க ஊடு வீடுகள்ல திடீர்னு 3 ஒட்டகம் உங்களுக்கு சொந்தம், 3 ஒட்டகம் பெண் ஒட்டகம் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காசுலியான கார் இருக்கு பத்தியெல்லாம், பென்ஸ் காரு, பிஎம்டி, அதோட உயர்ந்த காரா தான் நீங்க வச்சுக்கிறீங்க. உங்க திடீர்னு வீட்டுக்கு போறீங்க, ஒரு 3 காரை ஒருத்தர் வீட்டை கொடுத்து இந்தாங்க இந்த 3 காரை நீங்க சொந்தமா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவோமா மாட்டோமா, சந்தோஷப்படுவோம்ல? அதுமா ரசூல்லா கேட்கிறாங்க, 3 இந்த மாதிரி ஒட்டகம் இருந்துச்சாக்க நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா மாட்டீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், நாம் யா ரசூலல்லாஹ் நுஹிப்பு தாலிக, நாங்கள் அதை விரும்புகிறோம், நாங்கள் அதை விரும்புகிறோம், நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அஃலா யஹுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி ஃபயஅலமு அவ் யக்ரஉ ஆயதைன் மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் கைருல் லஹு மின் நாக்கதைன் வ ஸலாதுன் கைருல் லஹு மின் ஸலாதின் வ அர்பஉன் கைருல் லஹு மின் அர்பஇன் வ மின் உஇதிதுஹுன்ன. நீங்கள் காலையில் சுபுஹு துலுஹைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து, நீங்கள் எல்லாம் காலையில சுபுஹு துலுஹைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து சுபுஹு துலுஹைக்கு பிறகு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதினால், சுபுஹுத்துல குறிப்பா கால சுபுஹுக்கு பள்ளிக்கு வரணும், ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வரணும், ஃபஜ்ருடைய ஸலாவுக்கு பிறகு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதினால், அல்லது ஃபயஅலமு ஒரு ஆயத்தை ஒருத்தர் கத்து தர்றாரு, அந்த ஆயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதற்குரிய நன்மை என்ன என்று சொன்னால், கைருல் லஹு மின் நாக்கா, உங்களுடைய வீட்டில் ஒரு ஒட்டகம் பெண் ஒட்டகம் இருந்தால் சந்தோஷப்படுவீங்க இல்ல, அதை விட சிறந்த சந்தோஷத்தை அல்ல என்ன செய்வான், உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அது மாதிரி சுபுஹ் துலுஹைக்கு பிறகு 2 ஆயத்துகளை நீங்கள் ஓதினால் கைருல் லஹு மின் நாக்கதைனி, 2 ஒட்டகம் இருந்தால் சந்தோஷப்படுவீங்கள, அதை விட சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான். அது மாதிரி சுபுஹ் துலுஹைக்கு பிறகு நீங்கள் 3 ஆயத்துகளை ஓதினால் 3 ஒட்டகங்கள் உங்க இருந்தாக்க சந்தோஷப்படுவீங்கல்ல. அது மாதிரி ஒவ்வொரு ஆயத்துக்கும் எத்தனை ஒட்டகம், 1 ஒட்டகம், 10 ஆயத்தை ஓதினா 10 ஒட்டகம், 100 ஆயத்தை ஓதினா 100 ஒட்டகம், ஒரு தட்ட வந்து விலை உயர்ந்த 100 கார் இருக்குன்னா சந்தோஷப்படுவார்ல, அதை விட சந்தோஷத்தை அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல கொடுப்பான். அதுக்கு என்ன காரணம், குர்ஆனில் குர்ஆனை துனியாவில் ஓதினாரா இல்லையா, அதிலும் குறிப்பாக சுபுஹு துலுஹைக்கு பிறகு ஓதினமா. இந்த ஃபாயிதாக்கு வந்து எப்ப வேணும், சுபுஹு துலுஹைக்கு பிறகு பள்ளிவாசல் வந்து ஓனா தான் இதுக்கு ஃபாயிதா, இதை நீங்கள் ஓதினால் இந்த ஃபாயிதா கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்ப 3வது வந்து, நம்ம ஒரு கார் வாங்கினா, ஒரு இடம் வாங்கினா, ஒரு பில்டிங் வாங்கினா சந்தோஷப்படுகிறோம் இல்லையா, இதை விட ஜாஸ்தி சந்தோஷத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல தருவான். இது 3வது ஃபாயிதா. 4வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், மறுமையில வெயில வந்து கொளுத்தும், இந்த வெயிலே தாங்க முடியல இல்லையா, இந்த வெயிலே நமக்கு நோன்பு வச்சுக்கிட்டு தாங்க முடியல, எவ்வளவோ கோடான கோடி மைலுக்கு மேலே சூரியன் இருக்கிறது, ஆனால் மறுமையில அல்ல என்ன செய்வான், சூரியனை தலைக்கு பக்கத்துல ஒரு ஜான அளவுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த அந்த வெப்பம் தாங்க முடியாம மலக்கும் நபிமார்களே, நபிமார்களே, யானப்சி 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 சொல்றது யாரு, நபிமார்கள் நபிமார்கள் சொல்லுவார்கள். அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாஹவே என்னை காப்பாத்தி விடு, அல்லாஹவே என்னை காப்பாத்தி விடு சொல்றது யாரு? நபிமார்கள் நபிமார்கள் மறுமையில் சொல்வார்கள். அந்த சமயத்தில் அந்த வெப்பத்துடைய கடுமை இல்லாமல் அவருக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும் என்று சொன்னால் நிழலாக அமையும். குர்ஆனை ஓதினாரா இல்லையா? இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் அதே 1470 ஹதீஸை பதிவு பண்றாங்க. கன்னஹுமா கமாமதானி, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அதிலும் குறிப்பாக குர்ஆனுடைய ரெண்டு விசேஷமான சூராக்கள், முதல் சூரா சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரா ஆலை இம்ரான். குர்ஆனை பொதுவாக நீங்கள் ஓதுங்கள், அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஆலை இம்ரானை ஓதுங்கள். அந்த ரெண்டு சூராக்களை நீங்க ஓதினால் கன்னஹுமா கமாமதானி, மேகத்தை போன்று மேகத்தை போன்று அவருக்கு மறுமையில் என்ன கொடுக்கும் என்று சொன்னால் என்ன கொடுக்கும்? நிழல் கொடுக்கும். குர்ஆன் வந்து மறுமையில நிழல் கொடுக்கும். இது எத்தனாவது ஃபாயிதா? அஞ்சாவது ஃபாயிதா. இதுதான் ஃபாயிதா. இது நாலாவது நாலாவது ஃபாயிதா என்பதை, அதாவது முதல் ஃபாயிதா என்னன்னு சொன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. புரியுதா? இது மட்டும் ஜும்மா சபை இல்லைன்னு வைங்களேன், அம்புட்டு பேரா எழுப்பி எழுப்பி கேள்வி கேட்டுருவேன். புரியுதா? ஜும்மாவுடைய சபையை கேட்க முடியாதுங்கிறதா உங்கள்கிட்ட கேட்கல. முதல் ஃபாயிதா ஒரு எழுத்துக்கு 10. ரெண்டாவது ஃபாயிதா அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுறான். மூணாவது ஃபாயிதா சொர்க்கத்தை கொடுத்து என்ன செய்யறான்? சந்தோஷப்படுத்துறான். நாலாவது ஃபாயிதா மறுமையில் என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய அந்த நிழல், அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கிறது. நாலாவது ஃபாயிதா. அஞ்சாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அதே முஸ்லீமில் 1471 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் குர்ஆன் என்பது நாளை மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும், மன்றாடும். யாழ்லா இவன் என்னை ஓதினான், என்னை சிந்தித்து பார்த்தான், என்னை படித்து பார்த்தான், என்னுடைய உபதேசங்கள் பிரகாரம் கட்டளை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான், பிற மக்களுக்கு என்னை எடுத்து சொன்னான், எனவே இவனை மன்னித்து விடுவாயாக, இவன் மீது கருணை காட்டுவாயாக, நரகத்தை விட்டு இவனை பாதுகாப்பாயாக, சொர்க்கத்தை கொடுத்து விடுவாயாக என்று எது மன்றாடும் என்று சொன்னால் கலாமுல்லா மன்றாடும். இந்த கலாமுல்லா மன்றாடுகிறது, இதை கேட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா அவனை மன்னிப்பான், நரகத்தை விட்டு பாதுகாப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அஞ்சாவது மறுமையின் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், என்ன ஃபாயிதா? குர்ஆன் அவனுக்காக மன்றாடும். எதுவரை மன்றாடும்? அவனை அல்லாஹ் மன்னிக்கும் வரை. ஹத்தா உஸ்ர லஹு, இன்னொரு ரிவாயத்தில் ஹத்தா உஸ்ர லஹு, அவன் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும் வரை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். மன்னிக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்புன பிறகு என்ன செய்யும்? குர்ஆன் வந்து போகும் என்று ஹதீஸ் இருக்கிறது. அப்ப குர்ஆன் வந்து மன்றாடும், சிபாரிசு பண்ணும் என்பது அஞ்சாவது ஃபாயிதா. ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், மறுமையில குர்ஆன் அதிகமா ஓதினார்ல, ஓத தெரிஞ்சிச்சுல, குர்ஆனோடு நெருக்க தொடர்புகள் அதிகம் வச்சுக்கிட்டார்ல, அவர் சொர்க்கத்தில் தங்குவார். யாரோடு தங்குவார் என்று சொன்னால் கண்ணியமிக்க மலக்குகளோடு தங்குவார். அவங்க எல்லாம் இருப்பாங்க, சேர்ந்து கூட தங்குறது யாரு? கண்ணியமிக்க மலக்குகள். அதை பற்றிய ஒரு ஹதீஸையுமா புகாரி, சஹீஹுல் புகாரியின் 4937 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. மசலுல் லதி யக்ரவுல் குர்ஆன வஹுவ அலைஹி ஹாஃபிதுன் அவ் வஹுவ அலைஹி மாஹிருன் மஅ ஸஃபரத்தில் கிராமின் பரரா. யார் உங்களில் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ, தெளிவா குர்ஆன் ஓதுறாரு, அவர் ஒண்ணு ஹாபிசாவா இருந்துகிட்டு ஓதுறாரு, அல்லது ஹாபிசாவா இல்லாம தெளிவா என்ன செய்யறாரு? ஓதுகிறாரு. இப்படி ஓதினால் அவர் நாளை மறுமையில் எங்கே இருப்பார் என்று சொன்னால், சொர்க்கத்திலே மஸ்ஸஃபரத்தில் கிராமிம் பரரா, கண்ணியமிக்க மலக்குகளோடு, கண்ணியமிக்க மலக்குமார்களோடு அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் தங்குவார் என்று ஹதீஸ் பேசுகிறது. அவை அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தில் உயர் பதவிகளை அடைய வேண்டும், அந்த பதவியில் மலக்குமார்களோடு சொர்க்கத்தில் தங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதணும், குர்ஆனோடு நெருக்கங்கள் தொடர்புகள் அதிகரிச்சுக்கிறனும். எத்தனாவது ஃபாயிதா? ஆறாவது ஃபாயிதா. ஏழாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நீங்க குர்ஆனை ஓரனால், இது புகாரில 6408 ஹதீஸாக இருக்கிறது, நீங்க குர்ஆனை ஓரனால கண்டிப்பா நம்மள அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி அல்லாவே சொல்லுவானா? அன்னி கது கஃபர்து, அல்லாவே சொல்லுவான். குர்ஆன் ஓறாங்கல்ல, விக்ருகள் பண்றாங்கல்ல, அவங்களை சொல்லுவானா? இவெல்லாம் குர்ஆன் ஓடுறாரு, அவெல்லாம் குர்ஆன் ஓடுறாரு, இவெல்லாம் குர்ஆன் ஓடுறாரு, அன்னி கது கஃபர்து, என்னுடைய கலாமை ஓதக்கூடிய ஹரணத்தாய் நான் இவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். யார்கிட்ட சொல்லுவான? மலக்குமார்கள்ட்ட. மலக்குமார்கள்ட்ட நம்மளை பார்த்து அல்லாஹ் நம்மள்டா யாரெல்லாம் குர்ஆன் ஓதுனாங்களோ, நெருக்கங்கள் தொடர்புகளை வைத்துக் கொண்டார்களோ, அவங்க பேரை சொல்லி பேரை சொல்லி, இந்த அப்துல்லா, இந்த அப்துல் ரஹ்மானே, இந்த கனி, இந்த இஸ்மாயிலி, இந்த இஸ்மாயிலி, இந்த இசாக்கு, இந்த யாக்கூபு, இந்த இப்ராஹிமு, பேரை சொல்லி பேரை சொல்லி பாருங்க. நான் படைக்கிறதுக்கு முன்னால மனுஷனையா படைக்க போறா? அவங்க எல்லாம் பூமியில குழப்பம் பண்ணுவாங்கல்ல, ரத்தத்தை ஓட்டுவாங்கல்ல, அப்படிலாம் சொன்னாங்கல்ல. பாருங்க, இவங்க எல்லாம் என்னுடைய அதிகாரிகள் உட்கார்ந்து என்னுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கலாமை ஓதக்கூடிய மக்கள், கலாமை சிந்திக்கக்கூடிய மக்களை எல்லாம் நிச்சயமாக நான் மன்னித்து விட்டேன், நான் இவர்களை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் சொல்வதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஏழாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஏழாவது ஃபாயிதா. எட்டாவது ஃபாயிதா என்ன? இது கடைசி ஃபாயிதா வச்சுக்கிறோம். எட்டாவது மறுமைக்குரிய ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நான் போன வாரம் சொன்னேன், குர்ஆன் ஓரனால உங்களுக்கு துனியாவுல பதவி கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் சொன்னா இல்லையா? இங்கே வந்து ஹதீஸ் வருது, துனியாவில் மாத்திரமல்ல, நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் மறுமையில் உங்களுக்கு பதவி கிடைக்கும், மறுமையில் சொர்க்கத்திலே உங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1464 ஹதீஸா பதிவு பண்றாங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரித்து நல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும், நல்ல உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு பாவிகளை நரகத்துல அனுப்பி விட்டுவிட்டு என்ன செய்வானா அப்படின்னு சொன்னா, ஒரு மலக்க சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவானா? ஒரு மலக்க சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டவனையும் அந்த மலக்க சொர்க்கத்துக்கு போவாரு, போய் சொர்க்கவாசிகள்ட சொல்வாரு, யா அஸ்ஹாபல் ஜன்னா இக்ர வரத்தி கமா துரத்தில் ஃபி துன்யா. சொர்க்கவாசிகளே இக்ர குர்ஆனை ஓதுங்கள். எங்க? சொர்க்கத்துல போய். சொர்க்கத்துல போய் நீங்க சொர்க்கத்துக்கு போய் எல்லாம் நோன்பு வைக்க முடியாது, சொர்க்கத்துக்கு போய் உமராவுக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போய் ஹஜ்ஜிலா பண்ண முடியாது, சொர்க்கத்துக்கு போய் துலுவலா முடியாது, எந்த இபாதத்தையும் சொர்க்கத்தில் போய் நீங்கள் செய்ய முடியாது. செய்த இபாதத்திற்கு கூலி சொர்க்கம், செஞ்ச இபாதத்து கூலி என்ன? சொர்க்கம். அங்கே போய் எந்த இபாதத்தை பண்ணி மேல மேல எல்லாம் போயிட முடியாது. ஒரே ஒரு இபாதத்தை தவிர, எந்த இபாதத்தை? குர்ஆன் திலாவத். குர்ஆன் திலாவத். சொர்க்கத்துக்கு போனவனையுமே மலக்கு வந்து, சொர்க்கவாசிகளே யா ஸஹாபல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே இத்தர குர்ஆனை ஓதுங்கள், வரத்தில் அழகாக ஓதுங்கள். எப்படி ஓதுங்கள்? கமா துரத்தில் ஃபித்துன்யா, துன்யாவில் ஓதியது போன்று. யார் துன்யாவில் ஓதுனாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும். துன்யாவில் ஓதியது போன்று நீங்கள் சொர்க்கத்திலே குர்ஆனை ஓதுங்கள் என்று அந்த மலக்கு சொல்வார். சொன்ன உனைய சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க? குர்ஆன் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று குர்ஆனுடைய திலாவத்தை பண்ணுவார்கள். குர்ஆனை ஓத ஓத ஒரு ஆயத்தை ஓதினால் ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துவான், இன்னொரு ஆயத்தை ஓதினால் சொர்க்கத்தின் இன்னொரு தரஜாக்கள் உயர்த்தப்படும். நிறைய சொர்க்கத்துடைய தரஜாவை அல்லாஹ் வச்சுக்கிறான். ஒவ்வொரு ஆயத்தைகள் சொர்க்கத்தில் ஓத ஓத அவருடைய சொர்க்கத்தின் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் திலாவத்துடைய சிறப்பை சொல்லிருக்கிறாங்க. எனவேதான் சஹாபாக்கள் குர்ஆன் அதிகமா ஓதுவாங்க, அழகா ஓதுவாங்க, தெளிவா ஓதுவாங்க. உதாரணமாக ஒரு ஹதீஸ் வந்து இமா புகாரி 5048 ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி பேர் என்ன? அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இந்த சஹாபி சூப்பரா குர்ஆன் ஓதுவாரு, ரொம்ப அழகா ஓதுவாரு. இவருடைய அந்த கிராத்து, அந்த குரல் வளம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அழகா இருக்கு. ஒன்னா ரசூல்லா பாக்குறாங்க, இந்த சஹாபி அழகான கிராத்துல என்ன செய்யறாரு? குர்ஆனை ஓதுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கிராத்து, அந்த அந்த குரல், அந்த ஓசைய அப்படியே மயங்கி நிக்கிறாங்க. நின்று சொல்வார்கள் அவர்த்த பார்த்து, யா அபா மூசா லக்கது ஊதீத மிஸ்மாரின் மஸாமிரி ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குரல் வளத்தை கொடுத்தானே இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூப்பர் குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை என்ன செய்வாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா ஓதுவாங்க. அந்த அபு மூஸல் அஷாரிங்கிற சஹாபி குர்ஆன் ஓதுனார்ல, அதை கேட்டு போட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேதத்தை ஓதுனாங்கல்ல, அழகான கிராத்தில் அழகான ஓசையில ஓதுனாங்கல்ல, அது மாதிரி நீங்க ஓதுறீங்க, அந்த குரல் வளத்தை அல்லாஹ் உங்களுக்கு இருந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபு மூஸல் அஷாரிங்கிற சஹாபியை பாராட்டி சொன்னாங்க, புகழ்ந்து சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. ஏன் புகழ்ந்தாங்கன்னு சொன்னா, ஏன் புகழ்ந்தாங்க? அவருடைய அந்த மறுமைக்குரிய தரஜாவை, சொர்க்கத்துக்குரிய தரஜாவை குர்ஆன் என்ன செய்கிறது, உயர்த்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதம் ஷஹ்ர ரமலான் என்பது ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுக்குரிய மாதம், இது குர்ஆனுடைய மாதம். எனவே இந்த மாதத்துல ஓத தெரியாதவங்க, நான் 50 வருஷம் ரமலான் மாசத்தை அடைஞ்சு எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, 60 வருஷமா இருந்தும் குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்லுவதை விட கேவலமான ஒன்று எதுவும் இல்லை. ஏன் என்று சொன்னால், குர்ஆன் என்பது நாளை மறுமையில் 2 ல் 1 செய்யும் என்று ஹதீஸ் பேசுகிறது. அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக, ஒன்று குர்ஆன் மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வாதாடும், மன்றாடும், யாரெல்லாம் மன்னிச்சிடல்லா மன்னிச்சிடல்லா சொர்க்கத்தை கொடுத்துடல்லா அப்படின்னு ஒன்னு சொல்லும். யாருக்கு சொல்லு? குர்ஆன் ஓதினார்ல, ஓத தெரிஞ்சிச்சுல, சிந்திச்சார்ல, அமல் செஞ்சார்ல, அவருக்கு சொன்னேன். சில பேருக்கு எதிராக குர்ஆன் நாளை மறுமையிலே பதுவா செய்யும், யாருல்லா இவரை மன்னித்து விடாதே, இவன் மீது கருணை காட்டி விடாதே, இவன் மீது அன்பு காட்டி விடாதே, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடாதே, சொர்க்கத்தை கொடுத்து விடாதே, நரக படுகுழியில் இவர்களை தள்ளுவாயாக என்று குர்ஆன் பதுவா செஞ்சு சொல்லும். இவன் உலகத்தில் என்னை தொடவே இல்லை, என்னை ஓதவே இல்லை, என்னை சிந்திக்கவே இல்லை, என்னை மனப்பாடு செய்யவே இல்லை, என்னை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லவே இல்லை, எனவே இவனை அழித்து நரகப்படுகொலியில் தள்ளுவாயாக என்று குர்ஆன் மறுமையில் பதுவா செய்யும். யாருக்கு ஓத தெரியவில்லையோ, குர்ஆனோட நெருக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு நெருக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டால் குர்ஆனுடைய துஆ, குர்ஆனுடைய சிபாரிஸ், நெருக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் குர்ஆனுடைய பதுவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, எப்படி சஹாபாக்கள் குர்ஆனோடு நெருக்கங்களை அதிகப்படுத்திக் கொண்டார்களோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு நெருக்கங்களை அதிகப்படுத்திக் கொண்டாங்களோ, அது மாதிரி குர்ஆனோடு நெருக்கங்களை தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ்வாக்கி அதன் மூலமாக இம்மையின் பலன்களையும் மறுமையின் பலன்களையும் முழுமையாக நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீன அதாபன்னார். இன் அல்ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால சில பழைய அறிவிப்புகள், நம்ம பள்ளிவாசல் பொருளாதார சம்பந்தப்பட்ட முதல் அறிவிப்பு, போன வாரம் செஞ்ச அறிவிப்பை ஞாபகம் ஊட்டிடுறேன். பள்ளிவாசலுடைய டெய்லி நோம்பு கஞ்சி காசுறோமா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுக்காத சகோதரர்கள், முடிந்த வசதி உள்ள சகோதரர்கள் இன்ஷால்லா கொடுத்துருங்க அப்படிங்கிறதும், நம்ம கடைசி பத்துகளில் ஒத்தை படைகளில் ஃபுல்லாக நைட்டில் பயானு கேள்வி பதில் விவாதத்தை முடித்து வர்ற எல்லா மக்களுக்கு சகர் சாப்பாடு வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து சுமார் ஒரு நாள் ஒரு இரவுக்கு வந்து சகர் சாப்பாடுக்கு சுமார் 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது, அதுக்கு உங்களால் முடிஞ்ச சகோதரர்கள் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற ரெண்டாவது அறிவிப்பு. அது மாதிரி நம்ம பள்ளிவாசலுடைய சந்தா, நீங்கள் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 100 ரூபா, ஒரு மாதத்துக்கு 100 ரூபா இன்ஷால்லாஹ் கொடுத்து சந்தாதாரராக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த 3 அறிவிப்பும் உங்களுக்கு தெரிந்த பழைய அறிவிப்புகள். இன்னொரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால், மணப்பாறையில் வந்து ஒரு எத்தீம்கானா இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஷேக் இக்பால் மதினி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அநாத இல்லம், ஒரு எத்தீம்கானா, சுமார் ஒரு 30-35 மாணவர்கள், எத்தீம்கள், ஆதரவற்றவர்கள், ஏழைகள் அங்கே தங்கி உணவருந்தி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எத்தீம்கானாவுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறனால நம்ம இக்பால் மதினி இருக்க ஹயாத்தா இருக்கும் போதே ஜும்மாவுக்கு வருவாங்க, கேட்பாங்க, நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்கள் பண்ணோம். மூத்தா போகும்போது கூட, நான் மூத்தா போயிட்டாலும் நீங்களெல்லாம் சேர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சு அந்த எத்தீம்கானாவை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு அந்த சமயத்திலே எங்கள்கிட்ட வந்து சொல்லிருக்கிறாங்க. அதனால ஒரு ஏழைகள் இருக்கிறாங்க, அதுவும் புது எத்தீம்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு உதவி செய்யறது வந்து நம்ம மேல கடமை என்ற காரணத்தால் அந்த மணப்பாறை எத்தீம்கானாவிலிருந்து வசூல் பண்றதுக்காக சகோதரர் வந்து வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு உங்களுடைய ஜக்காத்து தொகையை கூட, ஜக்காத்து தொகையை கூட என்ன செஞ்சுக்கலாம் இன்ஷால்லா நீங்க கொடுத்துக்கலாம். கீழே இன்ஷால்லா நிப்பாங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச பொருளாதார உதவிகளை செய்யுங்க. இப்ப இருந்தா இப்ப செய்யுங்க. ஆஹா கொண்டு வரலையே அப்படின்னு சொன்னா தப்பு இல்ல, நைட் வருவே இல்ல, நைட் வர இருப்பாரு இன்ஷால்லா. நைட்டு தராவிக்கு பயான் முடிச்சு கொடுத்தா போவாரு, அப்பவும் இன்ஷால்லா கொண்டு வந்து கொடுங்க. இல்ல அடுத்த மாசம் தான் வரும், அடுத்த வாரம் தான் வருதுன்னா இப்பதான் போன் பே, இந்த கூகுள் பே இல்ல அந்த பே மூலமா பே பண்ணிக்கிறங்க என்று சொல்லி இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், குர்ஆன் திலாவத்தில் ஓத வேண்டிய துவா. குர்ஆன் திலாவத்து பண்ணுகிறோமா இல்லையா, அந்த குர்ஆன் திலாவத்துல சஜதா வருமா இல்லையா, குர்ஆன் திலாவத்துல சஜதா வருமா இல்லையா, அப்ப திலாவத்தில் வரக்கூடிய சஜதாவின் போது ஓதக்கூடிய துவா என்ன என்று சொன்னால், சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க ஸமஅஹு வ பஸரஹு வ பிஹௌலிஹி வ குவ்வத்திஹி என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், என் முகத்தை இவ்வளவு அழகாக படைத்து அந்த முகத்தில் காதுகளையும் கண்களையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கே என் முகம் சஜதா செய்கிறது. நன்மை செய்வதும் தீமை செய்வதும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நடக்காது என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, ஏன் இந்த திலாவத்துக்குரிய சஜதா திலாவத்துக்குரிய துவாவை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில, நேற்று வந்து நாலாவது ஜுஸ் முடிச்சிட்டாரு, முடிச்சுட்டாரு சொல்ல மாட்டேன், முடிக்க ஒரு ஆயத்து பாக்கி, நான் கூட முடிச்சிருவார் நினைச்சேன், முடிச்சிருவார் நினைச்சேன், கடைசில ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வனாத்துக்கும் அந்த ஆயத்து நிப்பாட்டு கரெக்டா அவர் நிப்பாட்டி வச்சாரு சரியா. அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கு ஓதிபுட்டு ஒல்முஹ்சன் அஞ்சாவது சூரா அஞ்சாவது ஜூசு இன்ஷா அல்லாஹ் போயிருவாரு. அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது ஜூசுல என்ன இருக்குது, சஜதா, முதல் சஜதா ஒன்பதாவது ஜூசுல இருக்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் ஒரு நாலு நாள் கழிச்சு தராவீஹ் தொழுகையில் குர்ஆன் ஓதுகிற போது எதை ஓதுவார், அந்த சஜதா திலாவத்துக்குரிய அந்த ஆயத்தை ஓதுவார், சொல்லி போட்டு ஓதுவார். முதல் ரக்காத்தில் அவருக்கே உரிய அழகான தமிழில் முதல் ரக்காத்தில் சஜதா திலாவத்து, இரண்டாவது ரக்காத்தில் சஜதா திலாவத்து என்று சொல்லிவிட்டு ஓதுவார். அப்படி ஓதும் போது அவர் சஜதா பண்ணுவாரு, நம்மளோடும் சஜதா பண்ணுவோம் புரியுதா. அவர் சஜதா பண்ணி ரசூல்லா ஓன துவா கேட்பாரு, நம்மளும் சஜதா பண்ணி நார்மல் துவாருக்கு பார்த்தீங்கன்னா சுபா ரபீலாலா சுபா ரபீலாலா சுபா ரபீலாலா இதெல்லாம் உங்க ஓதக்கூடிய நீங்க துளவக்கூடிய நார்மல் துலுகை சஜதாவில் என்ன செய்யுங்க, சுபா ரபியல் ஆயலா ஓதுங்கள். சஜதா திலாவத்தில் சஜதா திலாவத்தில் ஓதக்கூடிய துவா என்ன என்று சொன்னால், சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வஷக்க சமஅஹு வ பஸரஹு வ பிஹௌலிஹி வ குவ்வத்திஹி இந்த அற்புதமான துவா. இந்த துவா எனக்கு தெரியலன்னு சொல்லி தப்பிக்கவெல்லாம் முடியாது. கீழே போர்டுல எழுதி போட்டு வச்சுக்கிறோம், கீழே போர்டுல அந்த அரபியில துவா எழுதி போட்டு, இல்லைங்க எனக்கு அரபி தெரியாது அப்படின்னு சொல்லியலா, கீழே தமிழ்ல தா த சரியா வச்சு அதுக்கு கீழே தருஜுமா அதுக்கு கீழே என்ன தலீல் என்ன ஆதாரம் நம்பரோடு போட்டு வச்சிருக்கிறோம். அதனால அல்லாஹ் போய் தப்பிக்கவே முடியாது. எனவே என் அருமை சகோதரர்களே ஒழுங்காக என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த துவாவை நீங்கள் மன நாலு நாள் டைம் இருக்கா இல்லையா, நாலு நாள் டைம் இருக்கா இல்லையா, எனவே அந்த துவாவை நீங்கள் மனப்பானம் பண்ணி சஜதா திலாவத்து உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை ஓதினார்களோ ஓத சொன்னார்களோ அந்த துவாக்களை எப்படி சஹாபாக்கள் சமீஅனா வாதானா என்று மனப்பாடம் செஞ்சாங்களோ அமல் செஞ்சாங்களோ பிற மக்களுக்கு எடுத்து தாவா செஞ்சாங்களோ அதுபோல நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ்க்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ்க்கு நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் வாஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.